நியாயாதிபதிகள் அத்தியாயம் 18. அந்த நாட்களில் இஸ்ரவேலிலே ராஜாவே இல்லை. தாண் கோத்திரத்தார்கள் குடியிருக்கிறதற்கு தங்களுக்கு பங்கு தேடினார்கள். அந்த நாள்வரைக்கும் அவர்களுக்கு இஸ்ரவேல் கோத்திரங்கள் நடுவே போதிய பங்கு கிடைக்கவில்லை. ஆகையால் தேசத்தை உளவு பார்த்து வரும்படி தாண் மக்கள் தங்கள் கோத்திரத்திலே பலத்த மனிதர்களாகிய 5 பேரை தங்கள் எல்லைகளில் இருக்கிற சோராவிலும் எஸ்தாவோலிலும் இருந்து அனுப்பி, நீங்கள் போய் தேசத்தை ஆராய்ந்து பார்த்து வாருங்கள் என்று அவர்களோடே சொன்னார்கள். அவர்கள் எப்பிராயீம் மலைத்தேசத்தில் இருக்கிற மீகாவின் வீடுவரை போய் அங்கே இரவு தங்கினார்கள். அவர்கள் மீகாவின் வீட்டின் அருகில் இருக்கும்போது லேவியனான வாலிபனுடைய சத்தத்தை அறிந்து அங்கே அவனிடத்தில் போய், உன்னை இங்கே அழைத்து வந்தது யார்? இவ்விடத்தில் என்ன செய்கிறாய்? உனக்கு இங்கே என்ன இருக்கிறது என்று அவனிடத்தில் கேட்டார்கள். அதற்கு அவன், இன்ன இன்னபடி மீகா எனக்கு செய்தான், என்னை சம்பளத்திற்கு பணியமர்த்தினான், அவனுக்கு ஆசாரியனானேன் என்றான். அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி, எங்கள் பயணம் வெற்றியாக முடியுமா என்று நாங்கள் அறியும்படி தேவனிடத்தில் கேள் என்றார்கள். அவர்களுக்கு அந்த ஆசாரியன், சமாதானத்தோடு போங்கள், உங்கள் பயணம் யெகோவாவுக்கு ஏற்றது என்றான். அப்பொழுது அந்த 5 மனிதர்களும் புறப்பட்டு லாயிசுக்குப் போய், அதில் குடியிருக்கிற மக்கள் சீதோனியர்களுடைய வழக்கத்தின்படியே பயமில்லாமல் அமைதியாகவும் எந்த குறையில்லாமலும் சுகமாக இருக்கிறதையும், அவர்கள் சீதோனியர்களுக்கு தூரமானவர்கள் என்பதையும், அவர்களுக்கு ஒருவரோடும் கொடுக்கல் வாங்கல் விவகாரங்கள் இல்லை என்பதையும் பார்த்து, சோராவிலும் எஸ்தாவோலிலும் இருக்கிற தங்கள் சகோதரர்களிடத்திற்கு திரும்பி வந்தார்கள். அவர்களுடைய சகோதரர்கள், நீங்கள் கொண்டு வருகிற செய்தி என்ன என்று அவர்களை கேட்டார்கள். அதற்கு அவர்கள், எழும்புங்கள், அவர்களுக்கு எதிராக போவோம், வாருங்கள். அந்த தேசத்தை பார்த்தோம், அது மிகவும் நன்றாயிருக்கிறது. நீங்கள் சும்மா இருப்பீர்களா? அந்த தேசத்தை கைப்பற்றி கொள்ளும்படி புறப்பட்டு போக அசதியாக இருக்க வேண்டாம். நீங்கள் அங்கே சேரும்போது சுகமாய் குடியிருக்கிற மக்களிடம் சேருவீர்கள். அந்த தேசம் விசாலமாக இருக்கிறது. தேவன் அதை உங்களுடைய கைகளில் ஒப்புக்கொடுத்தார். அது பூமியிலுள்ள எல்லா பொருட்களும் குறைவில்லாமல் இருக்கிற இடம் என்றார்கள். அப்பொழுது சேராவிலும் எஸ்தாவோலிலும் இருக்கிற தாண் கோத்திரத்தார்களில் 600 பேர் ஆயுதம் அணிந்தவர்களாக அங்கேயிருந்து புறப்பட்டு போய் யூதாவிலுள்ள கீரியாத் யாரீமிலே முகாமிட்டார்கள். ஆதலால் மக்கள் அதை இந்நாள் வரைக்கும் மக்னிதான் என்று அழைக்கிறார்கள். அது கீரியாத் யாரிமின் மேற்கு பகுதியிலே இருக்கிறது. பின்பு அவர்கள் அங்கேயிருந்து எப்பிராயீம் மலைக்குப் போய் மீகாவின் வீடுவரை வந்தார்கள். அப்பொழுது லாயிசின் நாட்டை உளவு பார்க்க போய் வந்த 5 மனிதர்கள் தங்கள் சகோதரர்களை பார்த்து, இந்த வீடுகளில் ஏபோத்தும் சுரூபங்களும் வெட்டப்பட்ட விக்கிரகமும் வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகமும் இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா? இப்போதும் நீங்கள் செய்ய வேண்டியதை தீர்மானித்துக் கொள்ளுங்கள் என்றார்கள். அப்பொழுது அந்த இடத்திற்கு திரும்பி மீகாவின் வீட்டில் இருக்கிற லேவியனான வாலிபனின் வீட்டிற்கு வந்து அவனிடத்தில் சுகசெய்தி விசாரித்தார்கள். ஆயுதம் அணிந்தவர்களாகிய தாண் கோத்திரத்தார்கள் 600 பேரும் வாசற்படியிலே நின்றார்கள். ஆசாரியனும் ஆயுதம் அணிந்தவர்களாகிய 600 பேரும் வாசற்படியிலே நிற்கும்போது தேசத்தை உளவு பார்க்க போய் வந்த அந்த 5 மனிதர்கள் உள்ளே புகுந்து செதுக்கப்பட்ட விக்கிரகத்தையும் ஏபோத்தையும் உருவங்களையும் வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகத்தையும் எடுத்துக்கொண்டு வந்தார்கள். அவர்கள் மீகாவின் வீட்டிற்குள் புகுந்து செதுக்கப்பட்ட விக்கிரகத்தையும் ஏபோத்தையும் உருவங்களையும் வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகத்தையும் எடுத்துக்கொண்டு வருகிறபோது ஆசாரியன் அவர்களை பார்த்து, நீங்கள் செய்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள், நீ பேசாதே, உன்னுடைய வாயை மூடிக்கொண்டு எங்களோடு வந்து எங்களுக்கு தகப்பனும் ஆசாரியனுமாயிரு. நீ ஒருவனுடைய வீட்டிற்கு மட்டும் ஆசாரியனாக இருக்கிறது நல்லதோ? இஸ்ரவேலில் ஒரு கோத்திரத்திற்கும் வம்சத்திற்கும் ஆசாரியனாக இருக்கிறது நல்லதோ என்றார்கள். அப்பொழுது ஆசாரியனுடைய மனது மகிழ்ச்சியடைந்து அவன் ஏபோத்தையும் உருவங்களையும் செதுக்கப்பட்ட விக்கிரகத்தையும் எடுத்துக்கொண்டு மக்களிடம் போனான். அவர்கள் திரும்பும்படி புறப்பட்டு பிள்ளைகளையும் ஆடு மாடுகளையும் உடைமைகளையும் தங்களுக்கு முன்னே போகச் செய்தார்கள். அவர்கள் புறப்பட்டு மீகாவின் வீட்டை விட்டு கொஞ்ச தூரம் போனபோது மீகாவின் வீட்டிற்கு அயல்வீட்டார் கூட்டங்கூடி தாண் கோத்திரத்தார்களைப் பின்தொடர்ந்து வந்து அவர்களைப் பார்த்துக் கூப்பிட்டார்கள். அவர்கள் திரும்பிப்பார்த்து மீகாவை நோக்கி, நீ இப்படி கூட்டத்துடன் வருகிற காரியம் என்ன என்று கேட்டார்கள். அதற்கு அவன், நான் உண்டாக்கின என்னுடைய தெய்வங்களையும் அந்த ஆசாரியனையுங்கூட நீங்கள் கொண்டுபோகிறீர்களே, இனி எனக்கு என்ன இருக்கிறது? நீ கூப்பிடுகிற காரியம் என்ன என்று நீங்கள் என்னிடத்தில் எப்படி கேட்கலாம் என்றான். தாண் மக்கள் அவனை பார்த்து, எங்கள் காதுகள் கேட்க சத்தமிடாதே, சத்தமிட்டால் கடுங்கோபக்காரர்கள் உங்களை தாக்குவார்கள். அப்பொழுது நீயும் உன்னுடைய குடும்பத்தினர்களும் கொல்லப்படுவார்கள் என்று சொல்லி தங்களுடைய வழியிலே நடந்து போனார்கள். அவர்கள் தன்னைவிட பலசாலிகள் என்று மீகா பார்த்து அவன் தன்னுடைய வீட்டிற்கு திரும்பினான். அவர்களோ மீகா உண்டாக்கினவைகளையும் அவனுடைய ஆசாரியனையும் கொண்டு போய் பயமில்லாமல் சுகமாயிருக்கிற லாயீஸ் ஊர் மக்களிடத்தில் சேர்த்து அவர்களை கூர்மையான பட்டயத்தால் வெட்டி பட்டணத்தை அக்கினியினால் எரித்து போட்டார்கள். அது சீதோனுக்கு தூரமாயிருந்தது. மற்ற மனிதர்களோடு அவர்களுக்கு சம்பந்தமில்லாமலும் இருந்ததால் அவர்களை காப்பாற்ற ஒருவரும் இல்லை. அந்த பட்டணம் பெத்ரேகோபுக்கு அருகே பள்ளத்தாக்கில் இருந்தது. அவர்கள் அதை திரும்ப கட்டி அதிலே குடியிருந்து முதலில் லாயீஸ் என்னும் பெயர் கொண்டிருந்த அந்த பட்டணத்திற்கு இஸ்ரவேலுக்கு பிறந்த தங்கள் முற்பிதாவான தானுடைய பெயரின்படியே தான் என்று பெயரிட்டார்கள். அப்பொழுது தான் மக்கள் அந்த சுரூபத்தை தங்களுக்கு நியமித்துக் கொண்டார்கள். மனாசேயின் மகனான கெர்சோனின் மகன் யோனத்தானும் அவன் மகன்களும் அந்த தேசம் சிறைப்பட்டு போன நாள்வரை தான் கோத்திரத்தார்கள் ஆசாரியர்களாக இருந்தார்கள். தேவனுடைய கூடாரம் சீலோவில் இருந்த காலம் முழுவதும் அவர்கள் மீகா உண்டாக்கின சிலையை வைத்துக் கொண்டிருந்தார்கள்.